الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يعمل من الصالحات وهو مؤمن فلا يخاف ظلما ولا هضما صدق الله العلي العظيم الله إن الذي أرسله வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து வாழுமாறு ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வா எனும் வசியத்தை செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய உலகில் முஸ்லிம் சமுதாயத்தினருக்கு ஏற்பட்டிருக்கின்ற நிலைமைகளையும் அவர்கள் எந்த நிலைமையில் இருக்கின்றார்கள் என்பதையும் நாம் ஒவ்வொருவரும் அறிந்த விடயமாக இருக்கின்றது. இந்த கட்டங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும், எதை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் அனைவரும் தெரிந்து வைத்திருப்பது மிக மிக அவசியமான விடயமாக இருக்கின்றது. சர்வதேச மட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் எமது நாட்டை எடுத்துக்கொண்டாலும் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் அந்த முஸ்லிம்களுக்கு கலிமாவை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்கின்றதன் காரணமாக இந்த முஸ்லிம் சமுதாயத்தினர் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த முஸ்லிம் சமுதாயத்தினர் ஏன் இவ்வாறு சோதிக்கப்பட வேண்டும் என்பதை குர்ஆனின் அடிப்படையில் இருந்து பார்க்கின்ற போது முஸ்லிம் சமுதாயத்தினர் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை விட்டும் குர்ஆன் ஹதீஸ் கூறுகின்ற அந்த அடிப்படையை விட்டும் திசை திரும்புகின்ற போது படைத்த ரப்பு அல்லாஹ்வுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் குர்ஆன் எங்களுக்கு அடிப்படையாக கூறிக்கொண்டிருக்கின்றது. இந்த விடயம் எங்களிடத்திலே எப்போது வருகின்றதோ அந்த நேரத்தில் தான் நாம் கண்ணியமானவர்களாக நாம் சந்தோஷமானவர்களாக வாழ முடியும் என்பதை குர்ஆன் எங்களுக்கு உறுதியாக கூறிக்கொண்டிருக்கின்றது. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் சோதனை வருகின்ற போதோ அந்த சோதனைகளை நாம் எவ்வாறு நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நான் இஸ்லாத்துக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கின்றேன், இஸ்லாமிய முறைப்படி என்னுடைய வாழ்க்கை செல்லவில்லை, இதனால் அல்லாஹ் தன்னுடன் என்னை தொடர்பு படுத்துவதற்காக வேண்டி தன்னுடைய நினைவுடன் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னை சோதித்துக் கொண்டிருக்கின்றான் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் உள்ளத்திலே ஆழ பதித்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தன்மைகள், இந்த நாங்கள் செய்கின்ற இந்த அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் ஓர் அடிப்படையை இஸ்லாம் கூறியிருக்கின்றது. அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய உடம்பில் எந்த ஒரு ஹராமான விடயம் கூட நுழைந்து விடக் கூடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள். இந்த ஹலாலான விடயங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மேற்கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆன் பல இடங்களிலே எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையிலே குர்ஆன் கூறுகின்றது, மூன்று மனிதர்களை மூன்று குழுவினரை பார்த்து இந்த இஸ்லாம் குர்ஆன் எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றது. முதலாவது கட்டமாக சொல்கின்றது, ரசூல்மார்களை பார்த்து சொல்கின்றான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா, யா அய்யுஹர் ருசுல், ஏ நபிமார்களே, குலு மினத் தய்யிபாத் வ அமலு ஸாலிஹா, இன்னி பிமா தஅமலூன அலீம், நீங்கள் ஹலாலான விடயங்களை புசியுங்கள், ஹலாலான உணவுகளை நீங்கள் உட்கொள்ளுங்கள், நல்ல அமல்கள் சாலிஹான அமல்கள் புரியுங்கள், நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விடயத்தையும் நான் அவதானித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். இரண்டாவது கட்டமாக அல்லாஹ் கூறுகின்றான், ஈமான் கொண்டவர்களை பார்த்து கூறுகின்றான், கலிமாவை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும் வஷ்குரூ லில்லாஹி இன் குந்தும் இய்யாஹு தஅ்புதூன், நீங்கள் உங்களுக்கு ஹலாலான விடயங்களை உங்களுக்கு தந்திருக்கின்ற அந்த ஹலாலான உணவுகளை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் புசித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் இந்த விடயத்தை செய்வீங்கள் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொண்டவர்களை பார்த்து குறிப்பிடுகின்றான். மூன்றாவது கட்டமாக கூறுகின்றான், முழு மனித சமுதாயத்தையும் பார்த்து கூறுகின்றான், அது கலிமாவை ஏற்றுக்கொண்டாலும் சரி, முஸ்லிமாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாத மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவர்களையும் பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் ஹலாலான உணவுகளை உங்களுடைய வாழ்க்கையிலே புசித்துக் கொள்ளுங்கள் என்பதை முழு மனித சமுதாயத்தையும் பார்த்து அல்லாஹ் எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டி இருக்கின்றான். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஹலாலான உணவை புசிப்பதன் மூலம், ஹலாலான உணவை எங்களுடைய வாழ்க்கையிலே மேற்கொள்வதன் மூலம்தான் எங்களுடைய மனித வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்கின்றது என்பதை குர்ஆன் இந்த மூன்று கட்டங்களாக எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. வெறுமனே இஸ்லாத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, வெறுமனே நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு மட்டுமல்ல, இந்த இஸ்லாத்தை பின்பற்றாத அந்நிய சமுதாயத்திற்கு கூட நீங்கள் ஹலாலான உணவை உண்ணுவதன் மூலம்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம் இருக்கின்றது என்பதை குர்ஆன் எங்களுக்கு ஆணித்தரமாக கூறியிருக்கின்றது. எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வெறுமனே ஹலாலான விடயத்தை தேடுவது உணவில் மாத்திரமல்ல, நாங்கள் உணவை மாத்திரம் ஹலாலாக தேடிக்கொள்ள கூடாது. ஏன்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு எத்தனை விடயங்கள் இருக்கின்றது, அந்த விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு ஹராமாகத்தான் இருக்கின்றது. அந்த ஹராமான விடயங்களை செய்து கொண்டு ஹலாலுக்கு எதிராக பிரகடனம் செய்கின்ற போது நாம் ஹராத்தை செய்து கொண்டு ஹலாலுக்கு எதிராக கிளர்ந்தெழும்புவோம் என்று சொன்னால் நிச்சயமாக எம்முடைய அந்த உரிமை பறிபோகும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது கட்டமாக ஹராமான விடயங்கள், அது உணவு மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய வியாபாரத்தில், எங்களுடைய பழக்க வழக்கங்களில், இது அனைத்து விடயங்களும் ஆடைகளில் எல்லாம் நாங்கள் ஹராத்தை தவிர்த்து கொள்வதன் மூலம் நிச்சயமாக எங்களுக்கென்று இருக்கின்ற இந்த ஹலால் உரிமை இருக்கின்றதே, இது பாதுகாக்கப்படும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய உள்ளத்திலே ஆழப்பதித்துக் கொள்ள வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, உணவு என்று பார்க்கின்ற போது அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயத்தை எங்களுக்கு ஹராமாக இருக்கின்றான் என்பதை பார்க்கின்ற போது அல்லாஹ் கூறுகின்றான், إنما حرم عليكم الميتة والدم ولحم الخنزير وما أهل به لغير الله فمن اضطر غير باغ ولا عاد فإن الله غفور رحيم. الله கூறுகின்றான், உங்களுக்கு நான் ஹராமாக்கிய விடயம் எது என்று சொன்னால் செத்த பிராணிகளும் இரத்தங்களும் அதேபோல் பன்றியுடைய இறைச்சும். وما أهل لغير الله به, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்காமல் விட்ட அந்த பிராணிகளுடைய இறைச்சியையும் நீங்கள் சாப்பிடுவது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இவ்வாறு அல்லாஹ் எங்களுக்கு சட்டத்தை விதித்து விட்டான். இந்த ஹலாலுடைய விடயத்தில், இந்த ஹராத்துடைய விடயத்தில் யாருக்கும் பேசுவதற்கு அனுமதி இல்லை என்பதை தொடர்ந்து அந்த ஆயத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், வலா தகூலூ லிமா தஸிஃபு அல்சினத்துக்குமுல் கதிப் ஹாதா ஹலால் வ ஹாதா ஹராம். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், யாருக்கும் அதிகாரம் இல்லை, யாருக்கும் உரிமை இல்லை, நான் ஹராமாக்கிய விடயத்தையும் ஹலாலாக்குவதற்கு, ஹலாலாக்கிய விடயத்தை ஹராமாக்குவதற்கு, இதுதான் ஹலாலான விடயம், இதுதான் ஹராமான விடயம் என்று யாருக்கும் சொல்வதற்கு எந்த அதிகாரம் இல்லை என்பதை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கூறிவிட்டு அந்த ஆயத்திலே தொடர்ந்து கூறுகின்றான், இன்னல்லதீன யஃப்தரூனா அலல்லாஹில் கதிப லா யுஃப்லிஹூன். அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு எதிராக இவர்கள் பொய்யை சுமத்திக் கொண்டு இதுதான் ஹலால், இதுதான் ஹராம் என்று பொய்யான வீணான விவாதங்களை செய்து கொண்டிருக்கின்றார்களோ, லா யுஃப்லிஹூன், அவர்கள் ஒருபோதும் வெற்றியடைய மாட்டார்கள் என்பதை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய உள்ளத்திலே அந்த ஈமானை ஆழமாக பதிக்கின்றான். எனவே நாம் இஸ்லாத்துக்கு எதிராக கிளர்ந்தெழுகின்ற, இஸ்லாமிய சட்டங்களுக்கு எதிராக செயல்படுகின்ற எந்த மனிதர்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு ஆணித்தரமாக கூறிவிட்டது. எனவே நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. தேவையில்லை, யாருக்கும் மஞ்ச தேவையில்லை. இஸ்லாமிய மார்க்கத்தை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பாக இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய கடமையாக இருக்கின்றது. இதைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பல ஆயத்துக்களிலே எங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றான். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகின்ற போது, இஸ்லாமிய வாழ்க்கை வழிமுறையை நாங்கள் கடைபிடிக்கின்ற போது, நிச்சயமாக நாம் எந்த விதத்திலும் எந்த ஒரு நிலைமைகளிலும் அல்லாஹ்வுக்கு எதிராக நாம் செயல்படுகின்ற போது இந்த நிலைமைகள் உருவாகும். எனவே நாம் இந்த விடயங்களில் மிக கவனமாக இருப்பது எங்கள் மீது அவசியமாக இருக்கின்றது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையில் உணவுடைய விடயத்திலே மிக அடிப்படையாக ஹலாலை பின்பற்றுமாறு இஸ்லாம் எங்களுக்கு ஏவி இருப்பதற்கு அடிப்படை காரணம், எங்களுடைய உடம்பு ஹலாலான விடயத்தை புசிப்பதன் மூலம், ஹலாலான உணவுகளை உண்ணுவதன் மூலம் அல்லாஹ்வுடைய அன்பை அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொள்ள முடியும். இதைத்தான் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றான். எனவே நாம் எங்களுடைய வாழ்க்கையில் ஹராத்தை நாங்கள் உண்ணுகின்ற போது இந்த உடம்பு நரகத்துக்கு சொந்தமானது என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். எனவே நாம் எங்களுடைய வாழ்க்கையில் ஹலாலான விடயங்களை தேடி அவைகளை படித்து அவைகளை அறிந்து எங்களுடைய வாழ்க்கையை வழி நடாத்துவது எங்கள் ஒவ்வொருவர் மீதும் அவசியமாக இருக்கின்றது. எனவே நாம் அந்த விடயத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னல் ஹலால பையின் வ இன்னல் ஹராம பையின், ஹலாலும் தெளிவாக்கப்பட்டு விட்டது ஹராமும் தெளிவாக்கப்பட்டு விட்டது, உபைனஹுமா உமூரும் முஸ்தபிஹாத், அந்த இரண்டு விடயங்களுக்கு மத்தியிலே சில சந்தேகமான விடயங்கள் இருக்கின்றது. அதை பற்றி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா யஅலமுஹுன்ன கஸீரும் மினன்நாஸ், மனிதர்களில் பெரும்பான்மையினர் இந்த விடயத்தை அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே எங்களுக்கு சொல்லிவிட்டார்கள். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயங்களை நாங்கள் தேடி படிப்பது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. எனவேதான் இந்த ஹலாலுடைய விடயம் இன்று நேற்று உருவாகியதல்ல, பல நாடுகளில் 1960 உலக நாடுகளிலே அறிமுகமாகிய ஒரு விடயம்தான் இந்த ஹலாலாக இருக்கின்றது. இந்த ஹலாலுடைய விடயம் ஒவ்வொரு நாடுகளிலும், அந்நிய நாடுகளிலும், பௌத்த நாடுகளிலும் கூட இந்த ஹலால் முறை அவர்களுடைய நாடுகளிலே இருந்து கொண்டிருக்கின்றது. இதே போன்றுதான் எங்களுடைய நாடிலும் இருந்து கொண்டிருக்கின்றது. சுமாராக 65 நாடுகளிலே உலக நாடுகளில் இந்த ஹலால் முறை பேணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்லாந்து, சிங்கப்பூர், ஹோலன் என்ற இந்த பௌத்த நாடுகள் கூட இந்த ஹலாலுடைய விடயத்தை மிகவும் ஒரு ஜனாதிபதி மட்டத்திலே அரசாங்க மட்டத்திலே செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நாங்கள் அறிந்த விடயமாக இருக்கின்றது. இந்த பௌத்த நாடுகளான சிங்கப்பூர், இந்த நாடுகளுடைய அந்த முறைதான் எங்களுடைய நாட்டிலும் கூட அந்த ஹலால் பின்பற்ற முறைதான் அந்த சட்டத்தில் தான் இந்த ஹலால் எங்களுடைய நாட்டிலும் பின்பற்றப்படுகின்றது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இது போக அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தோனேசியா, இவ்வாறு சவுத் ஆப்பிரிக்கா, இன்று இவ்வாறு பல நாடுகளிலே சுமாராக 65 நாடுகளிலே இந்த ஹலால் முறை பொதிக்கப்பட்டு அவர்களுடைய நாடுகளிலே அமுலாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் அறிந்த விடயமாக இருக்கின்றது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய நாட்டில் 1990 இந்த ஹலாலுடைய விடயத்தை பேசப்பட்டது. அதிலே அறிமுகமாகி சுமார் 10 வருடங்களுக்கு பின்னால் 2000 இந்த ஹலால் முறையில், அதாவது எங்களுடைய நாட்டுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு அது இந்த நடைமுறைக்கு வந்தது. அதன் பின்னால் சுமாராக 2003 பின்னால் 2003 இரண்டு நிறுவனங்களுக்கு ஹலால் சான்றிதழ் வழங்கப்பட்டு அன்றிலிருந்து அறிமுகமாகி இன்று வரை 2013 அடைந்து விட்டோம். சுமாராக 10 வருட காலமாக எங்களுடைய நாட்டில் ஹலால் அனுஷ்டிக்கப்படுகின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து வைக்க வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயங்களை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து வைக்க வேண்டும். இதே போல் சுமாராக இந்த இலங்கையில் 4000 பொருட்களுக்கு 200 கம்பெனிகள் இந்த ஹலால் முறையை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றது. இவர்கள் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதேபோல் இந்த ஸ்திரத்தினை சுமாராக 4 மாதங்களுக்கு முன்னால் எங்களுடைய நாட்டிலே கடந்த 10 வருடமாக கட்டி பாதுகாக்கப்பட்ட இந்த ஹலால் உரிமை சுமாராக 4 மாதங்களுக்கு முன்னால் நவம்பர் மாதம் இந்த பிரச்சனை ஏற்பட்டது. இந்த ஹலால் இந்த நாட்டிலே இருக்க கூடாது. இந்த ஹலாலின் மூலம் அல்லாஹ்வுக்காக அறுக்கப்படுகின்ற, அல்லாஹ்வுக்கு பூஜை செய்யப்படுகின்ற இந்த விடயங்களை, இந்த இறைச்சிகளை எங்களுக்கு கொண்டு வருகின்றார்கள், நாம் இதை சாப்பிடக் கூடாது என்று அந்நியவர்கள் இன்னங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அதை பற்றிய விடயம் தெளிவாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதன் பின்னால் மீண்டும் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள். இவர்கள் இந்த ஹலாலின் மூலம் எங்களுடைய பொருளாளர், எங்களுடைய முதலாளிகள் அவர்களுடைய நிறுவனங்களில் இருந்தெல்லாம் அதிகமான பணங்களை சம்பாதித்து எங்களுக்கு எதிராகவும் இந்த உலகத்திலே பயங்கரவாதத்துக்கு எதிராகவும் பாவிப்பதாக அடுத்த குற்றச்சாட்டை வைத்தார்கள். அதன் மூலம் அதற்குரிய பதிலும் இந்த நாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஹலால் கமிட்டியினால், ஜம்மியத்துல் உலமாவினால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதன் பின்னால் அவர்களுக்கு பேச முடியவில்லை. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, சுமாராக இந்த ஹலால் கமிட்டியில் 51 பேர் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இந்த ஹலாலுடைய நிறுவனங்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய இந்த செயற்பாடுகளுக்காக இந்த ஹலால் கமிட்டியிலிருந்து, இந்த ஹலால் நிறுவனத்திலிருந்து சுமாராக 15 லட்சம் இவர்களுக்கு இலாபமாக வருகின்றது. இந்த 15 லட்சத்தையும் இவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். எதற்காக என்று சொன்னால், இதிலே 13,000 லட்சத்தை இந்த ஹலால் கமிட்டியிலே ஈடுபடுகின்ற 51 இந்த மனிதர்களுக்கும் இந்த உலமாக்களுக்கு சம்பளமாக இவர்கள் கொடுத்து மீதமாக 2 லட்சத்தை இவருடைய ஏனைய தேவைகளுக்கு பயன்படுத்துகின்றார்கள். இவ்வாறெல்லாம் அவர்களுடைய குற்றச்சாட்டை இந்த ஹலால் கமிட்டி அவர்களுக்கு கொடுத்து இதனுடைய சந்தேகத்தையும் அந்நியவர்களுக்கு இவர்கள் பாவிக்கின்றார்கள், எங்களுக்கு எதிராக பாவிக்கின்றார்கள் என்ற ஒரு சந்தேகத்தையும் நாம் இன்று அவர்களுக்கு நிறைவேற்றிவிட்டோம். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அது சுமாராக இவ்வாறெல்லாம் கடந்து இந்த மாதம் 11ஆம் தேதி முடிவுக்கு வந்தது. இந்த ஹலால் சான்றிதழ் இவர்கள் பெறுவதன் சொன்னால், இந்த ஹலால் லோகோவை அடிப்பதன் சொன்னால் விரும்பினால் அடிக்கலாம், விரும்பவில்லை என்றால் விட்டுவிடலாம் என்பதைத்தான் இந்த நாடு எங்களுக்கு ஓர் சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கின்றது. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உரிமைகளை நாம் ஒவ்வொருவரும் பாதுகாக்க வேண்டும். ஏன் இவ்வாறெல்லாம் இந்த ஹலால் விடயத்திலே ஜம்மியத்துல் உலமா ஏன் இவ்வளவு அவசரமாக மும்முரமாக செயல்படுகின்றார்கள் என்று சொன்னால், அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, ஏன் சொன்னால் இந்த ஹலாலுடைய விடயத்திலே அதிகமான உணவுகளிலே எங்களுடைய உலகத்திலே ஓபன் மார்க்கெட் சிறந்த பொருளாதார கொள்கை அறிமுகமாகியதன் மூலம் அதிகமான உணவுகள் பன்றியுடைய இறைச்சின் மூலம், பன்றியுடைய அந்த பொருட்களின் மூலம்தான் அதிகமான உணவுப் பொருட்கள் உற்பத்தி ஆகியது. இதனால் குர்ஆன் எங்களுக்கு தடுத்திருக்கின்றது, குர்ஆன் இந்த பண்டிகையுடைய இறைச்சை எங்களுக்கு தடுத்திருக்கின்றது. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உணவு, இந்த ஹராமான விடயம் முஸ்லிம் சமுதாயத்தினருடைய உடம்பில் புகுந்து விடக்கூடாது, அதன் மூலம் இவர்களுடைய உடம்பு வளர்ந்து விடக்கூடாது என்பதைத்தான், இதற்காகத்தான் இன்று இவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தான் முஸ்லிம்களுடைய உரிமைகள் வளர்ந்து போவதைக் கண்டு, இஸ்லாமிய கலாச்சாரம் இந்த உலகத்திலே வளர்ந்து கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டு ரசிக்க முடியாமல் எங்களுக்கு எதிராக எத்தனை குற்றச்சாட்டுக்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எதற்கும் பயப்படக்கூடாது. யார் எதை சொன்னாலும் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் விதித்த சட்டத்தை தான் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாட்டிலே நாம் அமுலாக்கிக் கொண்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சட்டம் ஒருபோதும் அதை யாராலும் அணைத்து விட முடியாது, யாராலும் இல்லாமல் ஆக்கிவிட முடியாது என்பதை தான் எங்களுடைய ஈமான் இருக்க வேண்டும். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் இந்த விடயங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, இந்த பண்டிகையுடைய இந்த பார்ட்ஸ்களின் மூலம், பண்டிகையுடைய உடல் உறுப்புகளின் மூலம் அதிகமான உணவுப் பொருட்களை இவர்கள் தயாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பண்டிகையுடைய கொழுப்பை எடுத்து, பண்டிகையுடைய ரத்தத்தை எடுத்து, பண்டிகையுடைய தோலை எடுத்து, பண்டிகையுடைய முடியை எடுத்து, இவ்வாறெல்லாம் அதிகமான உணவுப் பொருட்களை தயார் செய்கின்றார்கள். இதனை தவிர்த்துக் கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த ஹலால் முறை அமுலாக்கப்பட்டது. ஏன்னு சொன்னால், இந்த பண்டிகையுடைய உடம்பு இருக்கின்றது, இந்த பண்டிகையுடைய உடம்பின் மூலம் எந்த உடம்பில் எந்த ஒரு பார்ப்பாக இருந்தாலும் இது மனித சமுதாயத்தின் வாழ்க்கைக்கு, மனித உயிரின் அச்சுறுத்தலுக்கு காரணமாக ஆகின்றது என்பதை குரான் மட்டுமல்ல அந்நிய கிறிஸ்தவர்களால் பின்பற்றக்கூடிய பைபிள் கூட சொல்கின்றது. அந்த பைபிளிலே சொல்கின்றார்கள், இந்த பண்டிகையுடைய இறைச்சை நீங்கள் சாப்பிடவுமே, நாம் பண்டிகை தொடவும் கூடாது என்று உபகாமம் 14வது அத்தியாயத்தில் 8வது வசனத்திலே பைபிள் எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, லேவியரா காமம் என்ற அந்த அத்தியாயத்திலே 8வது வசனத்திலும் இந்த பண்டிகை இறைச்சை நீங்கள் சாப்பிடவுமே, நாம் பண்டிகையுடைய உடம்பை தொடவும் வேணாம் என்று கூட பைபிள் இந்த கிறிஸ்தவ மனிதர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இதுவெல்லாம் கடந்து அந்நியவர்கள், கிறிஸ்தவர்கள், நாம் சரியான முறையில் எங்களுடைய மதத்தை பின்பற்றுகின்றோம் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையான மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம், அவர்களுடைய மதம் வருவதற்கு முன்னாலே எங்களுக்கு கூறிவிட்டது, இந்த பண்டிகையுடைய இறைச்சை நீங்கள் சாப்பிடவும் வேணாம், இவைகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தாதீர்கள் என்று குர்ஆன் எங்களுக்கு அவர்களுடைய மதங்கள் வருவதற்கு முன்னாலே கூறிவிட்டது. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இதனைத்தான் இன்றைய நவீன உலகில் விஞ்ஞானமும் கூட எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. விஞ்ஞானம் என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், மனிதர்களுடைய உடம்பிற்கு மிக தீயகரமான ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த பண்டிகையுடைய இறைச்சும் அதனுடைய உப விடயங்களும். பண்டிகையுடைய இறைச்சும் அதனுடைய உப விடயங்களும் தோலாக இருக்கலாம், கொழுப்பாக இருக்கலாம், இரத்தமாக இருக்கலாம், நரம்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் மனித உடம்பின் அச்சுறுத்தலுக்கு காரணமாக மனிதனுடைய வாழ்க்கையில் அதிகமான நோய்களை உருவாக்குவதற்கு இது காரணமாக இருக்கின்றது என்பதை இன்றைய நவீன உலகில் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்கள் சொல்கின்றார்கள், ஓர் பதார்த்தம் சுமார் 98 வீதமானது மனித உடம்புக்கு செல்கின்றது. இந்த பதார்த்தம் மனிதர்களுடைய உடம்புக்கு சென்று அதிகமான நோய்களை ஏற்படுத்துகின்றது என்பதை விஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, வட்டப்புழு, நாடாப்புழு என்ற இரண்டு விடயம் பண்டிகையுடைய உடம்பிலே அதிகமாக காணப்படுகின்றது. இந்த இரண்டு புழுக்களையும் அழிக்கவே முடியாது என்பதை விஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள். இந்த இரண்டு விடயமும் மனிதர்களுடைய உடம்பில் செல்வதன் மூலம் அவன் புதிய நவீன நோய்களுக்கெல்லாம் ஆளாகின்றான் என்பதை விஞ்ஞானிகள் இன்று கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கின்றோம் எத்தனை புதிய விடயங்கள், புதிய நோய்கள் எல்லாம் இன்று மனிதர்களுடைய வாழ்க்கையிலே நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். இதற்கு அடிப்படை காரணம் குர்ஆன் அன்றே சொல்லிவிட்டது இந்த பண்டிகை நீங்கள் உண்ணவும் வேண்டாம், இதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பாவிக்க வேண்டாம் என்று குர்ஆன் எங்களுக்கு அன்றே சொல்லிவிட்டது. இந்த குர்ஆனுடைய மீறல், குர்ஆனை புறக்கணித்ததன் காரணமாக இன்றைய உலகில் அதிகமான நோய்களை மனித வாழ்க்கையிலே மனிதர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிய வேண்டும். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வாறான விடயங்கள் மனித வாழ்க்கையின் அச்சுறுத்தலுக்கும் மனித உயிரின் அச்சுறுத்தலுக்கும் இடையூறாக இருக்கின்ற இந்த பண்டிகையுடைய விடயத்தில் தான் அதிகமான கவனங்களை செலுத்தி இந்த ஹலாலை நாம் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டும் என்றுதான் இந்த நாட்டில் மட்டுமல்ல முழு உலகத்திலும் 65 நாடுகளில் இந்த முறை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றது. எனவே நாம் எங்களுடைய வாழ்க்கையில் இதனுடைய விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களுடைய பிரதேசங்களிலும் அகில இலங்கை ஜம்யத்துல் உலமா அவர்கள் வந்து இதனுடைய தெளிவை தெளிவுபடுத்துவார்கள். எனவே நான் அதிகமாக கூற வேண்டியதில்லை. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இன்று எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள் அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய நாட்டில் இந்த முஸ்லிம் சமுதாயத்தினருக்கு, முஸ்லிம் உம்மத்தினருக்கு ஏற்பட்டிருக்கின்ற மிக கடூரமான மிக பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், நாம் அல்லாஹ்வுடன் தொடர்பு இல்லை, இஸ்லாமிய மார்க்கத்துடன் தொடர்பில்லை. இதனால்தான் எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான சோதனைகளையும் அதிகமான வேதனைகளையும் நாம் ஒவ்வொரும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இவர்களுடைய பிரச்சனை உண்மையிலே ஹலாலுடைய விடயமல்ல, ஹராத்துடைய விடயமல்ல. இந்த நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லிம் சமுதாயத்தினரின் உரிமைகளை பறிப்பதும் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பொருளாதாரத்தை வீழ்ச்சி உறச் செய்வதுதான் இவர்களுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கின்றது. இதைத்தான் எங்களுடைய நாங்கள் ஒவ்வொருவரும் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். நேற்று வரை அறிந்த ஓர் விடயமாக இருக்கின்றது, எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பொருளாதாரத்தை வீழ்ச்சியுறச் செய்ய வேண்டும் என்றுதான் நாம் அதிகமாக அந்நியவர்கள் எங்களை தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாம் இந்த விடயங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் நாம் மிக பொறுமையாக இருக்க வேண்டும். நாம் நிதானத்தை இழந்து விடக்கூடாது. நாம் நிதானத்தை இழந்து விடாமல் பொறுமை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதன் மூலம் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் வெற்றி பெற்ற மனிதர்களாக மாறுவோம் என்பதை குர்ஆன் எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றது. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த காபிர்களுடைய அந்நியவர்களுடைய பிரச்சனைகளில் அவர்கள் ஏன் இவ்வாறு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த முஸ்லிம் சமுதாயத்தை அழிப்பதற்காக வேண்டித்தான் இன்று இவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதைத்தான் குர்ஆன் எங்களுக்கு 6400 ஆண்டுகளுக்கு முன்னாலே எங்களுக்கு அறிமுகப்படுத்தி விட்டது. இந்த காபிர்கள் எவ்வாறு இருப்பார்கள், உங்களுக்கு இந்த காபிர்கள் என்ன செய்வார்கள் என்றெல்லாம் குர்ஆன் எங்களுக்கு ஆணித்தரமாக கூறிவிட்டது. இதை பார்க்கின்ற போது குர்ஆன் சொல்கின்றது, இன்னல்லதீன கஃபரூலன் துகுனி அன்ஹும் அம்வாலுஹும் வலா அவ்லாதுஹும் மினல்லாஹி ஷையா. இந்த ஆயத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான், இந்த காபிர்கள் இவர்கள் எதற்கெல்லாம் செயல்படுகின்றார்களோ, இவர்கள் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியங்கள், இவர்களுடைய குழந்தை செல்வங்கள் எல்லாம் எங்களுக்கு எதிராக செயல்படுத்த முடியாது என்பதை குர்ஆன் எங்களுக்கு ஆணித்தரமாக கூறிவிட்டது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆன் சொல்கின்றது, இன்றைய காபிர்களுடைய நிலைமையை குர்ஆன் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. அல்லாஹ் சொல்கின்றான், நிராகரிப்பிலே காவிரிகளுடைய அந்த தரத்திலே அவசரமாக மிக விரைவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த விடயங்களை பார்த்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்பதை குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது. குர்ஆன் சொல்கின்றது, இந்த காபிர்கள் எங்களுக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ள வேண்டுமோ, என்ன சதிகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ, அவைகள் அனைத்தையும் அவசரமாக செய்து மிக விரைவாக செய்து எங்களை தாக்குவதற்கு இவர்கள் முயல்வார்கள். இதை பார்த்து நீங்கள் கவலையுற வேண்டாம் என்பதை குர்ஆன் சொல்லிவிட்டு மீண்டும் சொல்கின்றது, இன்னவும் லையதுர்ருல்லாஹ ஷையா. இவர்கள் செய்கின்ற இந்த அநியாயங்களால் அல்லாஹ்வுக்கு எதையும் செய்துவிட முடியாது. அவ்வாறு என்று சொன்னால் முஸ்லிம் சமுதாயத்தினர் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்ட இந்த முஸ்லிம் சமுதாயத்தினருக்கு எதையும் செய்துவிட முடியாது என்பதை குர்ஆன் எங்களுக்கு ஆறுதல் வார்த்தையாக புத்திமதியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எனவே நாம் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஈமானை பதித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஈமான் எங்களிடத்திலே வளர வேண்டும். அது மாத்திரமல்ல, வலா யஹ்தபன் அல்லதீன கஃபரு எங்களுக்கு எதிராக செயல்படுகின்ற, எங்களுக்கு எதிராக சதிகள் செய்து கொண்டிருக்கின்ற, சூழ்ச்சிகளை தீட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த காபிர்கள் எண்ணிவிடக் கூடாது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்வாறு சொன்னால் நாம் இதையும் செய்து கொண்டிருக்கின்றோம், இதுவரை எத்தனை விடயங்களை மேற்கொண்டிருக்கின்றோம், எங்களை தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை என்று நீங்கள் நினைத்து விடக் கூடாது என்பதை காபிர்களை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான். இவ்வாறு இவர்களுடைய அனிச்சாட்சியங்களும் இவர்கள் அநியாயம் செய்கின்ற இந்த விடயங்களும் இவ்வளவு காலமாக இந்த நாட்டிலே நீண்டு கொண்டிருப்பதற்கு அடிப்படை காரணம் என்ன என்பதையும் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகின்றது. இவர்கள் பாவங்கள் அதிகமாக செய்து அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாக வேண்டும் என்பதைத்தான் குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இவர்களுக்கு இழிவு தரக்கூடிய கடுமையான வேதனை இருக்கின்றது என்பதையும் குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டது. எனவே நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, சூரத்துல் ஆலே சூரத்துல் ஆல இம்ரானிலே தொடர்ந்து ஐந்து ஆயத்துக்களிலே இந்த காபிர்கள் எவ்வாறு செயற்படுவார்கள், அவர்களுடைய தன்மை எவ்வாறு இருக்கும் என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான், எங்களுக்கு அவர்களை பற்றி தெளிவுபடுத்துகின்றான். நாம் அனைவரும் அந்த விடயங்களை அறிந்து அவர்களுடன் ஜாக்கிரதையாக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இதனால் தான் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லதீன கஃபரூலன் துனியாஹும் அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும் மினல்லாஹி ஷைஆ வஊலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதூன். அல்லாஹ் கூறுகின்றான், நிராகரிப்பாளர்கள் இவர்கள், இவர்களுடைய சொத்துக்களும் இவர்களுடைய குழந்தைகளும் எந்த ஒன்றும் எங்களுக்கு அநியாயம் செய்துவிட முடியாது, எங்களுக்கு எதையும் செய்துவிட முடியாது, எங்களுக்கு எதிராக எதையெல்லாம் செய்தார்களோ அந்த விடயங்கள் அனைத்தும் வீணான விடயம்தான் என்பதை குர்ஆன் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. அது மாத்திரமல்ல, இவர்கள் நரகவாதிகள், நிரந்தரமாக அந்த நரகத்திலே இருப்பார்கள் என்பதை குர்ஆன் ஆரம்ப ஆயத்திலே எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. தொடர்ந்து ஆயத்திலே கூறுகின்றான், كمثل ريح فيها سر أصابت حرث قوم ظلموا أنفسهم فأهلكت وما ظلمهم الله ولكن أنفسهم يظلمون. இந்த காபிர்கள் எங்களுக்கு எதிராக இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிராக செலவழிக்கின்ற ஒவ்வொரு செலவுகளும் எதற்கு உதாரணம் என்று சொன்னால், ஒரு காற்றுக்கு உதாரணமாக அல்லாஹ் கூறுகின்றான். இந்த காற்றுக்கு அல்லாஹ் ஓர் உதாரணமாக கூறுகின்றான், இந்த காற்றிலே குளிர்மையான ஓர் தன்மை இருக்கின்றது, இவர்கள் செய்த அந்த விவசாயத்தை இந்த காற்று அழித்துவிட்டு இவர்கள் கடைசி நிலைமை கை செய்தத்துள்ளானவர்களாக, கை செய்தத்துக்கு உள்ளானவர்களாக அநியாயம் செய்து கொண்ட, தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்ட இவர்களை போன்று இதற்குத்தான் அல்லாஹு சுபஹானஹு வதஆலா இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிராக, முஸ்லிம் சமுதாயத்திற்கு எதிராக செலவழிக்கின்ற, சூழ்ச்சிகள் செய்கின்ற ஒவ்வொரு விடயத்தையும் இந்த காற்றுக்கு தனக்குத்தானே அழிவை ஏற்படுத்திக் கொண்ட ஓர் உதாரணத்தை அல்லாஹு சுபஹானஹு வதஆலா இந்த ஆயத்திலே சொல்லிவிட்டு சொல்கின்றான். அல்லாஹ் இவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, இவர்கள் தான் தங்களுக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், நாம் நினைத்து விடக் கூடாது, எங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் யாரும் நினைத்து விடக் கூடாது. எங்களுடைய வாழ்க்கையில் அநியாயங்கள் செய்வார்கள், அட்டூழியங்கள் செய்வார்கள், அதிகமான உரிமைகளை பறித்தெடுப்பார்கள். இது இன்று மட்டுமல்ல, நபிகளுடைய காலத்தில் கூட, சஹாபாக்களுடைய காலத்தில் கூட இந்த விடயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவித்திருக்கின்றார்கள். இதே விடயம் எங்களுக்கு வரும், நாம் பொறுமையாக இருக்க வேண்டும், நாம் நினைத்து விடக் கூடாது, எங்களுக்கு இவர்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் நினைத்து விடக் கூடாது. வறுமையுடைய வாழ்க்கையை, அதனுடைய வாழ்க்கையை சேர்த்து பார்க்கின்ற போது, அதனை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது, நாம் அநியாயக்காரர்கள், அவர்கள் தான் அநியாயக்காரர்கள், அவர்கள் தங்களுக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த குர்ஆன் ஆயத் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. அது மாத்திரமல்ல, மேலும் தொடர்ந்து அல்லாஹ் சொல்கின்றான், ஈமான் கொண்டவர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களே, லா தத்தஹிது பிதானதம் மின் தூனிகும், இந்த காபிர்களை நீங்கள் உங்களுடைய இரகசிய நண்பர்களாக நீங்கள் எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்பதை புத்திமதியாக அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். அது மாத்திரமல்ல, லா யலூனகும் ஹபாலா, உங்களுக்கு அநியாயம் செய்வதில், தீங்கு செய்வதில் ஒரு சிறிதளவு கூட இவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள், தயங்க மாட்டார்கள் என்பதை குர்ஆன் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. இந்த காபிர்கள் எங்களுக்கு நலவு செய்வதில் ஓர் கடுகளவு கூட நினைத்தும் பார்க்க மாட்டார்கள் என்பதை குர்ஆன் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. அது மாத்திரமல்ல, ஒத்துமா அனித்தும் இவர்கள் நாங்கள் கஷ்டப்படுவதை, நாங்கள் சிரமப்படுவதைத்தான் இவர்கள் விரும்பிக் கொண்டிருப்பார்கள் என்பதை குர்ஆன் எங்களுக்கு புத்திமதியாக சொல்லிக் கொண்டே செல்கின்றது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, அவர்களுடைய நாவிலிருந்து, அவர்களுடைய வாயிலிருந்து எங்களுக்கு எதிராக எவ்வளவு கோபமாக இருக்கின்றார்கள், எங்களுக்கு எதிராக எவ்வளவு அநியாயம் செய்கின்றார்கள் என்பது மிக தெளிவாக வெளியாகிவிட்டது. அல்லாஹ் வெளியாகிவிட்டான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த முஸ்லிம் சமுதாயத்தினருக்கு எதிராக எவ்வளவு கோபப்பட்டுக் கொண்டு எவ்வளவு வெறுப்போடு இருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டிவிட்டான். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயங்களை அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒமா துஃபி சுதூருஹும் அக்பர், அவர்களுடைய உள்ளங்களிலே உங்களுக்கு அநியாயம் செய்ய வேண்டும், உங்களை கஷ்டமுள்ள மனித சமுதாயமாக மாற்ற வேண்டும் என்பதை அவர்களுடைய உள்ளங்களிலே ஆழ பதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது மாத்திரமல்ல, ஹலாலுடைய விடயம் மட்டுமல்ல, ஹலாலுடைய விடயம் மட்டுமல்ல, அவர்களுடைய உள்ளங்களிலே எங்களை பற்றி எத்தனை அநியாயங்கள் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் மிக பயங்கரமான சூழ்ச்சிகளை அவர்களுடைய உள்ளங்களிலே மறைத்து வைத்திருக்கின்றார்கள் என்பதை ஒமா துஃபி சுதூருஹும் அக்பர், ஒமா துஃபி சுதூருஹும் அக்பர் இந்த ஆயத்தங்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டது. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, கதுபையன்னானக்குமுல்லாயாத், முஸ்லிம் சமுதாயத்தினரே, இஸ்லாமிய சமுதாயத்தினரே, இந்த விடயங்களை காபிர்கள் உங்களோடு எவ்வாறு இருப்பார்கள் என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டேன். இன் குந்தும் தாகிலூன், நீங்கள் இன்னும் சிந்திக்கவில்லையா, நீங்கள் இன்னும் சிந்திக்கவில்லையா, இன்னும் அறிவை உங்களுடைய அறிவை யோசிக்கவில்லையா என்பதை அல்லாஹ் எங்களுக்கு கேட்டுக் கொண்டிருக்கின்றான். அது மாத்திரமல்ல, மேலும் சொல்லுகின்றான், இந்த காபிர்களை நீங்கள் விரும்புவீர்கள், நீங்கள் நேசம் வைப்பீர்கள், வலா யுஹிப்பூனகும், ஆனால் உங்களை அவர்கள் விரும்ப மாட்டார்கள், உங்களை அவர்கள் நேசிக்க மாட்டார்கள். உங்களுக்கு எப்படி அநியாயம் செய்யலாம், உங்களுடைய உரிமைகளை எவ்வாறு வீழ்த்தலாம் என்பதுதான் அவர்களுடைய யோசனையாக இருக்கும், அவர்களுடைய சிந்தனையாக இருக்கும். நீங்கள் இந்த வேதத்தை நம்பிக்கொண்டிருக்கின்றீர்கள், இந்த காவிர்கள் உங்களை சந்தித்தால், உங்களை காண்கின்ற போது அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் உங்களை நம்பிக்கொண்டிருக்கின்றோம், நீங்கள் நல்ல மனிதர்கள் என்று இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த விடயத்தை மேற்கொள்வார்கள். ஆனால் ஒய்தா ஹலவ், இந்த காவிர்களை விட்டும் நீங்கள் பிரிந்து விட்டீர்கள் என்று சொன்னால், இவர்கள் எங்கள் மீது கொண்ட கோபத்தின் காரணமாக, எங்கள் மீது கொண்ட அநியாயங்கள் செய்வதன் காரணமாக தங்களுடைய விரல்களை கடித்துக் கொள்வார்கள். அதாவது இந்த ஆயத்துறை விளக்கமாகிறது, எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்தினருக்கு எதிராக எவ்வாறு சூழ்ச்சி செய்யலாம் என்பதுதான், எவ்வாறு அநியாயம் செய்யலாம் என்பதுதான் இவர்களுடைய ஒவ்வொரு சிந்தனையாக இருக்கின்றது என்பதை குர்ஆன் எங்களுக்கு தெளிவுபடுத்தி விட்டது. குல் மூத்து பிகைரிக்கும், இந்த சிந்தனையிலே இவர்கள் மரணிப்பார்கள், இந்த சிந்தனையிலே, இந்த யோசனையிலே இவர்கள் மரணிப்பார்கள். இந்த முஸ்லிம் சமுதாயத்தினருக்கு எவ்வாறு அநியாயம் செய்யலாம் என்ற சிந்தனையுடன் தான் இவர்கள் மரணிப்பார்கள் என்பதை குர்ஆன் சொல்லிவிட்டு, இன்னல்லாஹு அலீமும் பிதாதி சுதூர், அல்லாஹ் உள்ளங்களை அறிந்தவனாக இருக்கின்றான், அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களை அறிந்தவனாக இருக்கின்றான். இதன் காரணமாகத்தான் இந்த காபிர்களுடைய இந்த தன்மைகளை சூரத்துல் ஆல் இம்ரானிலே எங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றான். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மேலும் சொல்லுகின்றான், உங்களுக்கு ஏதும் நலவு ஏற்பட்டு விட்டால் இவர்கள் கவலைப்படுவார்கள், இந்த காபிர்கள் கவலைப்படுவார்கள். வயம் துசுபிக்கும் செய்யா, உங்களுக்கு ஏதும் கேடு ஏற்பட்டு விட்டால், தீங்கு ஏற்பட்டு விட்டால், இதனை கொண்டு இவர்கள் சந்தோஷம் அடைவார்கள், இதனை கொண்டு சந்தோஷம் அடைவார்கள். இவ்வாறு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நாம் எதை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் தொடர்ந்து கூறுகின்றான். நீங்கள் பொறுமையுள்ள மனிதர்களாக மாறுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை கடைபிடியுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கட்டளையாக இருக்கின்றான். எனவே நாம் இந்த விடயத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே மேற்கொள்கின்ற போது அல்லாஹ் சொல்கின்றான், லா யதுருக்கும் கைதுவும் செய்யா, லா யதுருக்கும் கைதுவும் செய்யா, இந்த காபிர்கள் செய்கின்ற எந்த சூழ்ச்சிகளும் உங்களை தாக்கிவிடாது, உங்களுக்கு பாதகமாக அமைந்து விடாது என்பதை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். எனவே நாம் பொறுமையுள்ள மனிதர்களாக மாற வேண்டும், பொறுமையுள்ள மனிதர்களாக மாற வேண்டும். அல்லாஹ்வை பயந்து கொண்ட மனிதர்களாக தங்களுடைய வாழ்க்கையிலே எந்நேரமும் அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் வாழக்கூடிய மனிதர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, மேலும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய விடயங்களை அல்லாஹ் கூறிக்கொண்டிருக்கின்றான். நாம் ஈமான் கொண்டவர்களாக ஈமானில் உறுதி உள்ள மனிதர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், வலா தஹினு வலா தஹ்தனு வஅன்தும்ல் அலவுன் இன் குந்தும் முஃமினீன், நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருக்கின்ற போதுதான் உங்களுக்கு எந்த கவலையும் வராது, எந்த ஒரு இடைஞ்சலும் வராது என்பதை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ந்து கூறுகின்றான். அது மாத்திரமல்ல, நாம் அனைவரும் துஆவில் ஈடுபட வேண்டும். நாம் அனைவரும் நாங்கள் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். நாம் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி நாம் அனைவரும் எங்களுடைய பாவங்களை எங்களுடைய பலவீனத்தை நாம் அல்லாஹ்விடத்திலே முன்வைத்து துஆ கேட்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் நிலைமைகளை சீராக்கின்றான். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, நாம் ஈமான் கொண்டவர்களாக சாலிகான அமல்கள் செய்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையை கழிக்கின்ற போது நிச்சயமாக எந்த அநியாயமும் எங்களை சூழ்ந்து விடாது. எந்த அநியாயத்திற்கும் காபிர்கள் செய்கின்ற அந்நியவர்கள் செய்கின்ற எந்த சூழ்ச்சிக்கும் நாம் பயப்பட தேவையில்லை. இதைத்தான் அல்லாஹ் கூறுகின்றான். ஈமான் கொண்டவர்கள் சாலிகான அமல்கள் செய்த மனிதர்கள் யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கூறுகின்றான், ஃபலா யகாஃபு துல்மன் வலா ஹதுமா, ஃபலா யகாஃபு துல்மன் வலா ஹதுமா, எந்த காபிர்கள் அவர்களுக்கு அநியாயம் செய்தாலும் எவர்கள் சூழ்ச்சி செய்தாலும் அந்த சூழ்ச்சிகளை அவர் பயப்பட மாட்டார், அவர் அஞ்ச மாட்டார். ஓலா ஹதுமா, அதேபோல் நான் இந்த உலகத்திலே நான் பொருளாதாரத்தை மேற்கொள்கின்றேன், தொழில்கள் செய்கின்றேன், பிசினஸ் செய்கின்றேன், ஆனால் இந்த காபிர்கள் இதனை முடக்குவதற்காக செயல்படுகின்றார்களே, எங்களுடைய என்னுடைய சொத்து என்னுடைய செல்வம் குறைந்து விடும் என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொண்டு சாலிகான அமல்கள் செய்கின்ற மனிதர்கள் உருவாகின்ற போது எந்த கவலையும் அல்லாஹ் தரமாட்டான். எங்களுடைய சொத்து செல்வங்களில் எங்களுடைய உரிமைகளில் எதையும் குறையாக ஏற்படுத்தி விட மாட்டான், குறைக்க மாட்டான் என்பதை இந்த ஆயத்து எங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றது. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் ஈமான் கொண்டவர்களாக சாலிகான அமல்கள் செய்தவர்களாக அல்லாஹ்விடத்திலே தாங்கள் செய்த பாவங்களுக்கு வருந்தி அல்லாஹ்விடத்திலே கையேந்தவர்களாக எங்களுக்கும் இந்த நாட்டிலே முழு முஸ்லிம் சமுதாயத்தினருக்கும் நாம் அனைவரும் துவா செய்யக்கூடிய மனிதர்களாக எங்களுடைய வாழ்க்கையை நாம் நடாத்தி கொண்டு பொறுமை உள்ளவர்களாக பொறுமைசாலிகளாக அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய ஈமான்தாரிகளாக நாம் மாறுகின்ற போது நிச்சயமாக இந்த நாட்டிலும் முழு சர்வதேச மட்டத்திலும் இஸ்லாமிய சமுதாயத்தினர் முஸ்லிம் சமுதாயத்தினர் நிம்மதியாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்களெல்லாம் அநியாயம் செய்பவர்கள் அநியாயம் செய்து கொண்டே இருப்பார்கள், சூழ்ச்சிகள் செய்பவர்கள் சூழ்ச்சிகள் செய்து கொண்டே இருப்பார்கள். நாம் அவ்வாறல்ல, அநியாயம் செய்பவர்களுக்கும் சூழ்ச்சிகள் செய்பவர்களுக்கும் இஸ்லாமிய பண்பாடு எதுவென்று சொன்னால் அவர்களுக்கும் நாங்கள் நலவு செய்வோம், அவர்களுக்கும் நாங்கள் நலவு செய்வோம், இதுதான் இஸ்லாமிய பண்பாடாக இருக்கின்றது. எனவே நாம் இந்த பண்பாட்டை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதன் மூலம் இஸ்லாமிய சமுதாயத்தினருக்கு எதிராக பாடுபடுகின்ற இந்த சமுதாயத்தினரை நிச்சயமாக ஓர் நாளைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினருக்கு உதவி செய்யக்கூடிய இஸ்லாமிய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய மனிதர்களாக முஸ்லிம்களாக மாற்றுவான் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் படிப்பினை பெற்றுக் கொள்வோம். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயத்தின் மூலம் நாம் ஒவ்வொருவரும் படிப்பினை பெற்று எங்களுடைய வாழ்க்கையை நல்ல பண்புள்ளவர்களாக பொறுமைசாலிகளாக அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்களாக சாலிகான அமல்கள் செய்யக்கூடியவர்களாக ஈமான் உள்ளவர்களாக துஆ செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ்விடத்திலே தாங்கள் செய்த பாவங்களுக்கு வருந்தி அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடித்து அழக்கூடிய சமுதாயமாக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் மாற்றி அல்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.